ஆசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜூலை மாதம் 1st சனிக்கிழமை 2017 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே வளமை போன்று இன்றும் நாம் இணைக்க இருப்பது ஒரு நல்வழி. எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழுமலி நோய் புன்குரம்பை நல்லார் அறிந்திருப்பார். ஆதலினால் ஆம் கமல நீர் போல் பிரிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு. இந்த நல்வழியினுடைய பொருள் எனவெனில், எல்லா வகையாலும் நினைத்து பார்த்தால் இந்த உடம்பானது பலவிதமான நோய்களுக்கு இருப்பிடமாகும். அறிவுடையோர் இதை அறிந்திருப்பதோடு இதை பற்றி எவரிடமும் பேசாமல் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்வர். எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழுமொழி நோய் புன்குரப்பை நல்லார் அறிந்திருப்பார். ஆதலினால் ஆம் கமல நீர் போல் பிரிந்திருப்பார் பேசார் புறற்கு. நல்லது நேர்களே, இந்த நல்வழியை தொடர்வது இந்த காலை வேளையிலே சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்கள் வழங்கிய ஒரு சிறந்த சொற்பொழிவை நேர்களுக்காக இணைக்கின்றோம். கேட்டு பாருங்கள்.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு கேள்வி ஒன்று உலகத்தில் உண்டு. தலைவர்கள் வந்து பிறக்கிறார்களா அல்லது சமூகத்தால் உருவாக்கப்படுகிறார்களா வார்த்தெடுக்கப்படுகிறார்களா என்றெல்லாம் ஒரு கேள்வி உண்டு. இதுக்கு நம்ம குழந்தைத்தனமா பதில் சொல்லக்கூடாது. என்னன்னா பிறக்கிறார்கள் இல்லை உருவாக்கப்படுகிறார்கள் இல்லை வார்த்தெடுக்கப்படுகிறார்கள் எல்லாம் தான். அதாவது இந்த உலகம் ரொம்ப பரந்தது. இல்லை இது ஒண்ணுதான் வழி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. உருவாக்கப்பட்டவர்கள் உண்டு, வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் உண்டு. சமூகமே சில பேரை வந்து அந்த சந்தர்ப்பத்தில் சில தலைவர்களை சிருஷ்டி செய்திருக்கிறது. அந்த காலகட்டத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கான அழுத்தத்தை கொடுத்து, இப்ப மழை வருதுன்னு வச்சுங்க, மழை எப்படி வருது? ஒரு கடும் வெயில் அடிக்கிற போது அந்த இடத்துக்கு ஒரு வகையான வெப்பமண்டலம் ஒன்று உருவாகி, அப்புறம் எங்கெங்கோ இருக்கிற காற்று மண்டலம் எல்லாம் அதை நோக்கி நகர்ந்து அதை குளிர்விப்பதற்காக நகர்ந்து அங்கே ஒரு அழுத்தம் உண்டாகி மழை பெய்யறது, இப்படி நிறைய காரணங்கள். அதாவது அதுக்கு எதிரான சூழ்நிலை இந்த சந்தர்ப்பம் நடப்பதற்கான வாய்ப்பாக மாறிவிடுகிறது. அது இயற்கை செய்து காட்டியிருக்கு. இதே மாதிரிதான் மனிதர்கள் வந்து பல தலைவர்கள் உருவான போது ஏதோ தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தினால அடைந்த வேதனையில அப்படியே வீறு கொண்டு எழுவார்கள். அந்த பகுதிக்கு அவர்கள் தலைவர் ஆயிடுவாங்க. அந்த இயக்கத்துக்கு அவங்க தலைவராக இருந்து வழிகாட்டி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்கிறாங்க, ஒரு இனத்தோட அடிமையை மீட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி எத்தனையோ நடந்திருக்கு. அதனால எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பல வகையில அதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு சம்பவம் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு சம்பவம். ஒரு பேருந்து, அந்த பேருந்து போயிட்டு இருக்கு. பேருந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, அந்த பேருந்துல பயணம் பண்றவங்க பசியோட இருக்காங்க. என்ன பசின்னு கேட்டா, காலையில எழுந்து அவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு தயாரிச்சு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு கணவனுக்கு வேண்டிய அளவு தயார் பண்ணி கணவனுக்கு உணவெல்லாம் தயார் பண்ணி கொடுத்து கொடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு தனக்கும் அலுவலகத்துக்கு வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. முன்பு எப்போதையும் விட வந்து இப்போது பெண்களுக்கு அந்த தொந்தரவு கொஞ்சம் அதிகம்தான். முன்பெல்லாம் வந்து பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற அப்படி ஒரு சௌகரியத்தை அனுபவித்த காலத்துல, அது முழு சௌகரியம் இல்லை, அதை அனுபவித்த காலத்துல அவர்களுடைய வேலை பொழு அல்லது மன அழுத்தம்ங்கிறது இவ்வளவு இல்லை, கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா இப்ப எப்படின்னு கேட்டா, அவங்க வீட்டு வேலைகளையும் இன்னும் முழுக்க அவங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்கள் அதை பங்கிட்டுக் கொள்வதுங்கிற பழக்கத்துக்கு அதிகம் வரல. வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஒரு 10, 20, 30 ஆண்டுகள் போக போக அந்த வேலைப்பழுவை பங்கிட்டுக் கொள்கிற பழக்கம் வந்துடும். அது ஒண்ணும் தவறு கிடையாது. ஆண் வந்து பெண்ணோட வேலைப்பழுவை பங்கிட்டுக்கிறது ஒன்றும் பாவமோ குற்றமோ இல்ல வெக்கப்பட வேண்டிய விஷயமோ கிடையாது. இன்னும் இந்த மேடைகள்ல பல பேர் சொல்றாங்க, நான் தான் வந்து எங்க வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிறேன், நான் தான் எங்க வீட்டுல வந்து துணி எல்லாம் துவைக்கிறேன், என் மனைவி அதை பாப்பா பாத்துக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் இன்னும் பல பேர் ஜோக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன், என்ன தப்பு? நம்ம சாப்பிட்டு பாத்திரம் தானே, மனைவி பாத்திரம் தேய்ச்சா நாமளும் அந்த பாத்திரத்தை தேய்ச்சா என்ன பெரிய தப்பு? அதுல என்ன பெரிய வெக்கப்படுறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ ஜோக் அடிக்கிறதுக்கோ அதை பார்த்து 4 பேர் கை தட்டுறதுக்கோ அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஆனா மாற்றங்களுக்கு நம்ம தயாரா இல்லைங்கிறதுக்கு இது அடையாளம். அதை விட்டுடுங்க. இப்ப நான் சொன்ன அந்த சம்பவத்துக்கு வரேன். பஸ்ல அந்த பெண் உட்கார்ந்துருக்கா, நேரம் இல்லை அவளுக்கு. எதுக்கு நேரம் இல்லை, தான் சாப்பிட நேரம் இல்லை. காலையில எந்திரிச்சு 4 மணி, சில பேர் வீட்டுல பாருங்க, இப்போ 4:30 மணிக்கு காலையில குக்கர் சவுண்ட் வருது, விடியற் காலம் 4:30 மணிக்கு உசு 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 உசுன்னு யார் அழுத்துக்கிறாங்களோ இல்லையோ குக்கர் அழுத்துக்குது விடியற் காலம் 4:30 மணிக்கெல்லாம். ஏன் 4:30 மணிக்கு அந்த குக்கரை வச்சு சாதத்தை எடுத்து அதை பேக் பண்ணி சென்னை மாதிரி நகரங்கள் எல்லாம் விட தாண்டி மும்பை மாதிரி நகரங்கள், டெல்லி மாதிரி நகரங்களில் பணிபுரிக்கிற பெண்கள் இருக்காங்களே, 7:30 மணிக்குள்ள பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயாகணும். அந்த 7:30 மணிக்குள்ள பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாம் தயார் பண்ணிட்டு அவங்களும் 7:30 மணிக்கு படி இறங்கினாதான் 9:30 மணி அலுவலகத்துக்கு போய் சேரவே முடியும். 2 மணி நேரம் எல்லாம் மின்சார ரயில்ல பயணம் பண்ணி போறவங்க, நெடுந்தொலைவு பயணம் பண்ணி போய் அலுவலகத்துக்கு 2 ரயில் மாத்தி பிறகு போறவங்க எல்லாம் எவ்வளவு துன்பப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன அவங்க எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா வாழ்க்கையில கடினமா பொருளை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இன்றைய சூழ்நிலையில. சரி, இந்த பெண்மணிக்கு காலை உணவு தயாரிச்சாச்சு, குழந்தைகள் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, கணவர் அனுப்பிச்சாச்சு, தான் சாப்பிட்டுட்டு வந்து பஸ் ஏறுறதுக்கு நேரம் இல்லை. பரபரப்பா வந்து பஸ் ஏறிட்டாங்க, பஸ் போயிட்டே இருக்கு, பசி தாங்க முடியல. சில சமயத்துல பசி நீங்க சரியானபடி சாப்பிடாம போய் நிறைய வேலையும் செஞ்சுட்டு அந்த கையெல்லாம் உள்ள இழுத்துரும், அப்படியே உள்ளுக்குள்ள வந்து அந்த தோலெல்லாம் அப்படியே சுவரி போய் அப்படியே உள்ள இழுக்கும், நடுக்கமே வரும். அப்ப சாப்பிடலன்னா மயக்கம் கூட வந்துடும். இன்னும் சில பேர் கொஞ்சம் லைட்டா டயபெட்டிக்கா கூட இருப்பாங்க ஓரளவுக்கு. இந்த அம்மாவால கண்ட்ரோல் பண்ண முடியல. மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு சாம்பார் சாதம் பண்ணி அந்த டப்பாவில் வச்சிருக்காங்க, எடுத்துட்டு போறதுக்கு சாப்பிடல. சரி, பஸ்லயே தான் இப்ப என்ன கெட்டு போச்சு, நம்ம எடுத்து ஒரு 4 ரூபாய் சாப்பிடுவோம், பசி தாங்கலையேன்னு பஸ்ல கூடையில அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து அப்படி மூடியை திறந்து ஸ்பூனால சாப்பிடலாம்னு பாருங்க. அந்த ஸ்பூனோட அந்த டப்பாவை திறந்து இப்படி வைக்கவும் பஸ் சடன் பிரேக் போடவும் சரியா போச்சு. இது ஒரு எதிர்பாராத சம்பவம். இந்த அம்மா அந்த டிஃபன் பாக்ஸ்ல சாதத்தை எடுத்து சாப்பிடலாம்னு இப்படி ஸ்பூனை உள்ள வைக்கும் போது டபக்குன்னு ஒரு பிரேக் போட்டார் பாருங்க, இந்த டப்பா கை நடுவிருச்சு. பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க பொறுமையா இருப்பாங்களா, அவங்க மேல சாம்பார் சாதம் எல்லாம் கொட்டிட்டா, இல்ல அந்த சாம்பார் சாதமே அந்த பஸ்ல டபக்குன்னு அப்படியே செதறி ஒரு 5-6 பேர் மேல செதறாதா, இந்த சடன் பிரேக் டிரைவர் போடுவார்னு யாராவது எதிர்பார்க்க முடியுமா, பின்னாடி உட்காந்து தெரியுமா, தெரியாது. இது எதிர்பாராம நடந்துருச்சு. அந்த பெண்மணிக்கு குற்ற உணர்வு, சாப்பிடலங்கிற துக்கம், வேலை செஞ்ச துக்கம், 4-5 பேர் மேல பட்டுடுச்சேங்கிற குற்றம், சாப்பாடு கொட்டிடுச்சு, பஸ் அவமானமா பாக்குறது இல்ல, இது என்ன பொம்பளை, அப்படி என்ன சரிய சாப்பாடு, பஸ்ல என்ன பெரிய சாப்பாடு வேண்டு இருக்கு, அவ என்ன கஷ்டப்பட்டா காலையில இருந்து யாராவது யோசிக்க போறாங்களா, உலகத்தோட விசித்திரம், இன்னொருத்தர் கஷ்டத்தை பத்தி நம்ம எம்மி கூட யோசிக்க மாட்டோம், நம்ம சௌகரியத்தையே பேசுவோம், மத்தவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்போமே ஒழிய அவங்க என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்களோன்னு யோசிக்கிற அளவு பண்பெல்லாம் நமக்கு இல்ல. என்ன பண்றது, மனித சமூகம் அப்படி ஆயிப்போச்சு. இந்த அம்மா அந்த கொட்டி போச்சு பாருங்க சாதம் கொட்டோடனே பக்கத்து அம்மாவுக்கு கோவம் வருது, சொல்லு புழுந்தது தட்டுறா, பஸ்ல இருக்கிற எல்லாருமே அறிவு இருக்காம உனக்கு என்ன அறிவு இருந்தா அதான காரியம் பண்ணாங்க, பசி இருக்கு, அறிவு இருக்கா இல்லையாங்கிறத முக்கியம், பசி இருக்கு எடுத்துட்டாங்க, இது மத்தவங்களுக்கு கஷ்டம்தான். அந்த அம்மா அப்படியே புலப்புல கண்ணில் தண்ணி விட்டு அழுகுறாங்க, அப்படியே இருக்கிற துக்கம் காணாது, சாப்பிடாத துக்கம் காணாது, வேலை செஞ்ச களைப்பு காணாதுன்னு எல்லாருக்கும் மத்தியிலையும் இப்ப குற்றவாளியா நிக்கிறமேனு கண்ணில் தண்ணி விட்டு அப்படியே அழுகுறாங்க. டிஃபன் பாக்ஸ் கீழே கொட்டி போச்சு, சாரி 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 சாரின்னு எல்லாத்தையும் ஒரு சாரி கேட்டுட்டு மெதுவா அந்த அம்மா குனிஞ்சு அதை அள்ளி பேக்ல இருந்து ஒரு துண்டு கச்சிஃப் எடுத்து அதை தொடச்சு அதை தொடச்சு பக்கத்துல, ஆமா பெரிய சாரி, பெரிய சாரி, உன கத்து வச்சுக்கிட்டீங்க, பெரிய சாரி கேட்டாம சரியா போச்சா, இப்ப என் சாரிக்கு என்ன பண்றது, சாரி கேட்டா சரியா போச்சா, என் சாரிக்கு நான் என்ன பண்றது, அதுவும் நியாயம் தான். அந்த அம்மா என்ன பண்ணுவோம், ஒரு சாரி எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வர முடியும் கூட வர்றவங்களும் இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த அம்மா அப்படியே கண்ணுல கண்ணு தண்ணி பொங்கி வழியுது, அப்படியே அவமானத்துல தலை குனிஞ்சு, ஐயோ நம்ம இப்படி நடத்திட்டு அப்படின்னு தலை குனிஞ்சு அவமானத்திருக்காங்க. அந்த பஸ்ல ஒரு 7-6 வயசு ஒரு பையன் இந்த நடக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான், பார்த்துட்டே இருந்து மெதுவா அந்த அம்மாட்ட வந்து அழுதாங்கல்ல அவங்ககிட்ட வந்து அவனுடைய ஸ்கூல் பையிலேருந்து லஞ்ச் பாக்ஸ வெளியே எடுத்து அப்படி திறந்து, ஆண்டி 3 இட்லி தான் இருக்கு, எங்க அம்மா எனக்கு மத்தியானத்துக்கு கொடுத்தாங்க, நீங்க சாப்பிடுறீங்களா, போதுமா, எனக்கு அம்மா 3 இட்லி தான் வச்சிருக்காங்க, உங்களுக்கு போதுமா ஆண்டி, நீங்க ரொம்ப பசியா இருந்ததால தானே அந்த டப்பாவை திறந்திருப்பீங்க, இல்லாட்டி நீங்க பஸ்ல டப்பா திறப்பீங்களா, ரொம்ப பசியா இருந்ததால தானே நீங்க அந்த டப்பாவை திறந்திருப்பீங்க, இந்த இட்லி வேணா சாப்பிடுறீங்களா ஆண்டி, உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா அப்படின்னு அந்த அம்மா அழுது, பஸ்ல பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அழுது, சில பேர் அப்படியே அந்த பையனை பார்த்து நம்ம எல்லாம் எவ்வளவு மோசமான மனிதர்கள் ஆயிட்டோம். அந்த குழந்தைக்கு இருந்த அந்த தவிப்பு, ஐயோ அந்த அம்மா வந்து அந்த இடத்துல டப்பாவை திறந்தாங்கன்னா பசி இல்லாம ஒரு படித்த பெண்மணி சாப்பாடு டப்பாவை திறப்பாங்களா, அவங்க என்ன அவ்வளவு பறக்க விட்டியா, அந்த 7 வயசு பையன் புரிஞ்சுக்கிட்டான் அவங்க துக்கம்னா என்ன, திருவள்ளுவர் எழுதுறாரு, என்னடா வாழ்க்கை, அடுத்தவங்க துன்பம்னா உனக்கு தெரியலன்னு சொன்னா பிறருடைய துன்பத்தை நீ புரிஞ்சுக்க முடியலன்னா நீ வாழ்ந்த என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு முழு இலக்கணமா அந்த பையன் மாறி, உங்களுக்கு பசிதானே ஆண்டி, இந்த மூணு இட்லி சாப்பிடுறீங்களா ஆண்டி, எங்க வீட்டுல எங்க அம்மா நல்ல இட்லி செய்வாங்க ஆண்டி, நீங்க சாப்பிடுங்க. அந்த பொண்ணு அழுது, பக்கத்துல இருந்தவங்க அழுது, பஸ்ல இருக்கிற எல்லாரும் கை தட்டி அந்த பையனை பார்த்து பாராட்டி இந்த அம்மாக்கு அப்புறம் சமாதானம் சொன்னாங்க, பரவாயில்லம்மா விடுங்க, அதை விடுங்க, பரவாயில்ல நீங்க சாப்பிடலாம் சாப்பிடுங்க. இன்னொருத்தர் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமாங்கிறார், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமாறா. அந்த சிச்சுவேஷனை யார் சார் சேஞ்ச் பண்ண, அந்த சூழ்நிலை, அந்த பஸ்ல இருக்கிற எல்லாரும் அந்த பொண்ணை குற்றவாளியா பார்த்த போது, அந்த பொண்ணை குற்றவாளியா பார்த்த போது அந்த அம்மாக்கு பசி இல்லாம இது நடந்திருக்குமான்னு யோசிச்சா பாருங்க. He's a leader, born leader. அவர் ஒரு பிறவி தலைவன். ஏன் பிறருடைய துன்பம், ஏதிலார் துன்பம், இன்னொருத்தருடைய துன்பம் என்ன அப்படின்னு தன் துன்பம் போல இன்னொரு துன்பத்தை உணரக்கூடிய சக்தி அவனுக்கு இயல்புல வந்துருச்சா இல்லையா? இஸ் எ பான் லீடர், பிறவி தலைவன் அந்த பிள்ளை. அப்படி சில பிள்ளைகள் வந்து உலகத்துல அமைகிறார்கள். அவளுக்கு வந்து இன்னொரு அந்த சிச்சுவேஷனையும் முழுக்க மாத்தி நீ சாப்பிடு, இப்ப தீர்க்க வேண்டிய பிரச்சனை உனக்கு சாப்பாடு கொடுக்கறதான்னு நினைக்கிறானே. இன்னொருவர் துன்பத்தை உணர்தல், மற்றவர்கள் கோபத்திலும் ஆத்திரத்திலும் பேசிக் கொண்டிருக்கிற போது தெளிவாக சிந்தித்து முடிவெடுத்து ஒரு தெளிவான முடிவை சொல்லுதல், இவையெல்லாம் தலைமை பண்பு. நம்ம முன்னே ஒரு முறை பார்த்தோம் சுவாமி விமுத்தானந்தா சொன்ன லீடர்ஷிப் குவாலிட்டின்னு, விவேகானந்தர் சொன்ன விஷயங்களை பற்றி, அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. யோசிச்சு பாருங்க, இன்னொரு சம்பவம் சொல்றேன். ஒரு நாடகம் நடந்துட்டு எங்க, வெஸ்ட் பெங்கால், வங்காளத்தில் நடந்துட்டு. மற்ற எந்த நாடுகளையும் விட, பகுதிகளை விட வங்காளிகள் நிறைய நாடகம் பார்ப்பாங்க. மராட்டியர்களுக்கு நாடகங்கள் மேல ரொம்ப விருப்பம் உண்டு. தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் இருந்தது தெருக்கூத்து கலையா இருந்தது, அது வர வர அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமும் நாடகங்கள் நடத்துகிற பழக்கங்கள் வந்து வங்காளத்திலயும் இருக்கு, மராட்டியத்திலயும் இருக்கு. வங்காளிகள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க கலை நாடகங்களுக்கெல்லாம். அந்த மாதிரியாக ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு காட்சி, மேடையில அந்த நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை நோக்கி போலீஸ் வர்றாங்க, விலங்கு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. விலங்கு கொண்டு வந்து அவர் கையில மாட்டுறாங்க, அவர் மேல ஏதோ ஒரு வழக்கு, அந்த வழக்கு மாட்டுறாங்க. பாத்துக்கிட்டு இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன நினைச்சாங்க, இது டிராமால ஒரு சீன் போல் இருக்கு, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி சீன் போல் இருக்குன்னு. ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் தெரியுது என்னன்னா, நிஜமான போலீஸ் வந்திருக்கு, நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர் மேல என்னமோ ஒரு கேஸ் இருக்கு, அதுக்கு அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்திருக்குங்கிற உண்மை புரிஞ்சது. எல்லா ஜனங்களும் போலீஸை பார்த்த உடனே அப்படியே கம்முன்னு எல்லாம் அடங்கிட்டான். சிப்பாயி கண்டு அஞ்சுவார், பாரதி பாடினா பாருங்க, அடிமை இந்தியாவில அடிமை இந்தியாவில் நடந்த சம்பவம், சிப்பாயி கண்டு அஞ்சுவார். அவன் தொப்பி பார்த்தாலே இவெல்லாம் பயந்துகிட்டு உட்காந்துருப்பான், காவல்துறையை பார்த்தா பயந்துகிட்டு உட்காந்துருப்பான். அடிமை புத்தி இந்தியர்களுக்கு அப்ப இருந்த காலம், அப்ப என்ன அப்ப அப்படி ஒரு அடிமையான அந்த எண்ணம் மனசுல இருந்த காலம். இந்த மனோநிலையில எல்லாரும் பார்த்துட்டு, ஐயோ போலீஸ்கார் வந்து கைது பண்றாரு, நாம ஒண்ணும் தலையிட முடியாது, கம்புன்னு எல்லாம் வாய் பொத்திக்கிட்டு இருந்த போது சின்ன பையன், ஒரு பையன் பட்டுன்னு எந்த சொல்றான், நாடகம் முடிகிற வரைக்கும் அவரை கைது பண்ணாத, போ வெளியில, போ நீ வெளியில போ, போலீஸ் பார்த்து சொல்றான். துணோடு பைய, பொடி பைய. அவன் சொன்ன உடனே ஜனங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு சொன்ன உடனே எல்லாருக்கும் தைரியம் வந்து எல்லாருமே நாடகத்துக்கு தொந்தரவு பண்ணாது, இடையூறு பண்ணாது, போ வெளியில, நாடகம் முடிஞ்ச வரைக்கும் வெளியே காத்துக்கிட்டு, நாங்களாம் நாடகம் பார்க்க வந்திருக்கோம், போ போ போன உடனே வந்தவங்க ரெண்டே போலீஸ்காரங்க, இதுக்கு பிரச்சனை ஊரோ நமக்கு எதுக்கு பிரச்சனை, சத்தப்படம் வெளியிட்டாங்க. அவங்களும் சேர்ந்து நாடகத்தை பார்த்தாங்க, நாடகத்துக்கு ஒரு தொந்தரவும் இல்லாம நடந்தது. இது நடந்த இடம் எதுன்னு சொன்னேன், வெஸ்ட் பெங்கால், பெங்கால்ல நடந்ததுன்னு சொன்னேன். வங்காளத்துல இந்த காரியத்தை செய்தவர் யார் தெரியுமா, சின்ன பையனா இருக்கும் போது இப்படி எதிர்த்து பேசின ஆள் யார் தெரியுமா, சுவாமி விவேகானந்தர். பாருங்க, இளம் வயதிலேயே ஒரு சம்பவம் நடக்கிற போது எல்லோரும் வாய் மூடி மௌனியாக இருக்கிற போது அந்த இடத்தில் எஜமானனாக நடந்து கொள்ளுகிற தன்மை, எஜமானனாக நடந்து கொள்ளுகிற தன்மை, நாடகம் முடிகிற வரைக்கும் நீ ஒன்னும் தொந்தரவு பண்ணாதேன்னு அவனை பார்த்து உத்தரவு பிறப்பிக்கிற உண்மை, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் காவல்துறைக்காரரை பார்த்து உத்தரவு பிறப்பிக்கிற உண்மைன்னு அதிகாரம் உண்டுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு சத்தியமான ஆத்மாவுக்கும் அது உண்டு, ஒரு நிஜமான சத்தியமான தூய்மையான வலிமையான நல்ல ஆத்மாவுக்கும் அந்த தன்மை உண்டு, இயல்பில் நிரூபித்து காண்பித்தவர் சுவாமி விவேகானந்தர். இதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தி சுவாமி பேசியதை பத்தி சுவாமி விமுக்தானந்தா அவர்கள் எழுதிய விளக்கத்துல படித்த ஒரு அருமையான செய்தி. இவற்றை நம்முடைய குழந்தைகளும் இது போல வளரும் போது பெற்றோர்கள் அவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது. சில சமயத்துல பிள்ளைகள் சில சொல்லணும், டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லும். சில அப்பா அம்மாவுக்கு கோபம் வரும், ஒண்ணு ஆ நீ என்ன, உன் 7 வயசு, நான் 32 வயசு, நான் உன்னை அடிச்சா என்ன, அடக்கினா என்ன, தவறு. அவர்கள் ஏதோ அவ்வளவு தீர்க்கமா மூர்க்கமா சொன்னால் வேற விஷயம், தீர்க்கமா சொன்னா வேற விஷயம். சில குழந்தைகள் அப்படி தீர்க்கமா சொல்வார்கள். அவர்கள் தீர்க்கமா சொல்லுகிற போது பெற்றோர்கள் பணிஞ்சு போனா கூட ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா அந்த தலைமை பண்பு என்பது உருவாவது ரொம்ப பெரிய கடினம். சில குழந்தைகளுக்கு அது இயல்பாகவே அமைந்திருக்கிறது. சில குழந்தைகள் செதுக்கப்படுகிறார்கள், சில பேர் வார்த்து ஊற்றப்படுகிறார்கள், சில பேர் மெல்ல மெல்ல படிப்படியாக தன்னை திருத்தி திருத்தி சமைத்து கொண்டு வருகிறார்கள். எல்லாம் சேர்ந்ததுதான். அந்த இளம் பிள்ளை டிஃபன் பாக்ஸ்ல எல்லாரும் திட்டுற போது அவளுக்கு பசிக்குமே நினைச்சானே. பிறர் துன்பத்தை தெரிந்து கொள்ளுகிறவன் உத்தமமான தலைவன்.
கடந்த 24ஆம் தேதி ஜூன் மாதம் கவியரசர் கண்ணதாசனுடைய பிறந்த தினம். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழ் கூறும் நல்லுலகமெங்கும் என்றும் அழியாத வகையில் தனது முத்திரையை பொறித்த கவியரசர் கண்ணதாசன் வாழ்ந்த காலம் மிக குறைவே. மானிட வாழ்க்கையில் 54 ஆண்டு காலம் என்பது மிக குறுகிய காலமேயாகும். அந்த குறுகிய காலத்தில் அவரது சாதனை என்பது எண்ணி எண்ணி பிரமிக்கத்தக்கதாகும். 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அவர் தனது சுயமுயற்சியால் இலக்கிய புலமையை வளர்த்துக் கொண்டு பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் பிறகு தமிழ் கவிதை உலகின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தார். அவரது வாழ்க்கை எவ்வளவோ ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கண்டிருக்கிறது. வயிற்று பசியை தணிக்க போராடியும் இருக்கிறார். எத்தனையோ பேரின் பசியையும் போக்கியும் இருக்கிறார். கூடி கூடியாக செல்லும் திரட்டி பெருக்கியும் இருக்கிறார். அதை பிறருக்கும் வாரி வழங்கியிருக்கிறார். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு என அவரே பாடியிருப்பதைப் போல களியாட்ட வாழ்க்கையும் நடத்தியிருக்கிறார். மத தத்துவங்களை சாரத்தை பிழிந்தெடுத்து பேருரைகள் நிகழ்த்திய ஞான பேரரசனாகவும் திகழ்ந்திருக்கிறார். இலக்கிய தென்றலாக தவழ்ந்து தமிழ் மனம் பரப்பி அனைவரையும் மகிழ்வித்து இருக்கிறார். அரசியல் புயலாக சீறி சுழன்றடித்து எதிரிகளை திக்குமுக்காட வைத்தும் இருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அல்லவா? அந்த வகையிலே அவரின் நினைவாக ஒரு பாடலை அவர் சார்பிலே தருகின்றோம். இதோ கேட்டு பாருங்கள்.
சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு
முன்னதாக தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜூலை மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 15 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 15 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் சங்கத்திடமிருந்து ஒரு அறிவித்தல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினுடைய தமிழ் பாடசாலைகள் மவுண்ட்ரோஸ்கில் பெக்குரங்கா ஆகிய இரு இடங்களிலும் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த தமிழ் பாடசாலை மாணவர்களின் நன்மை கருதி அவர்களுக்கு பாடசாலை பாடங்கள் குறிப்பாக கணித பாடம் மற்றும் விஞ்ஞான பாடங்களிலே சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களினால் பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றது. இதற்கு ஆக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தினுடைய தலைவர் திரு எஸ் சுந்தரராஜன் தொலைபேசி இலக்கம் 6205592 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். எமது தமிழ் மாணவர்களின் நன்மைக்காக இந்த விசேட வகுப்புகள் ஒழுங்கு செய்யப்பட இருக்கின்றது. இந்த வகுப்புகளில் பங்கு பெற விரும்புகின்ற சிறுவர் சிறுமியர்களின் பெற்றோர்கள் தயவு செய்து நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு எஸ் சுந்தரராஜன் தொலைபேசி இலக்கம் 6205592 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள்.
நியூசிலாந்தில் முதல் முறையாக வீணை செய் வித்துவான் கலைமாமணி ராஜேஷ் வைத்தியா அவர்களுடன் இணைந்து சூப்பர் சிங்கர் 2016 வெற்றியிட்டியே ஆனந்த் அரவிந்த காஷன் அவர்களுடன் இணைந்து ஹரிப்ரியா மற்றும் கலக்கப்போவது யாரு மெமிக்ரி புகழ் நவீன் அவர்களுக்கு இசை வாத்தியமாக மணி இசைக்குழுவினரும் இணைந்து மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நியூசிலாந்தில் ஆக்லாந்தில் வழங்க இருக்கின்றார்கள். எதிர்வரும் 15 தேதி ஜூலை 2017 சனிக்கிழமை மாலை 6 நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. இடம் டொரத்தி வின்சென்ட் சென்டர், இலக்கம் 16 ஹோவி ஸ்ட்ரீட், ஓக்லண்ட். நுழைவுச்சீட்டுகள் $100, $75, $50, $25 மட்டுமே. முக்கிய குறிப்பு, $25 நுழைவுச்சீட்டுகள் முடிந்துவிட்டன மற்றும் உங்கள் ஆசனங்கள் ஒவ்வொன்றும் இலக்கமிடப்பட்டிருக்கின்றது என்பதையும் மறந்துவிடாதீர்கள். நுழைவுச்சீட்டுகளுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் சுரேன் 0219527477, மெர்வின் 0939078001, ருத்ரா 0211547091, ரவி முத்துமாணிக்கம் 0211991594, சிவகுமார் 0211183666, பிரபாகரன் 0216777009. முக்கிய குறிப்பு, இதன் மூலம் திரட்டப்படும் நிதி காந்தி இல்லத்தினூடாக வடக்கு கிழக்கில் உள்ள குழந்தைகளின் மேம்பாட்டிற்கு பயன்பட இருக்கின்றது என்பதையும் அறிவித்துக் தருகின்றோம்.
அடுத்ததாக மரண அறிவித்தல் ஒன்று. திரு அரசரத்தினம் வேலுப்பிள்ளை, முன்னாள் கொழும்பு ரோயல் கல்லூரி ஆசிரியர், கடந்த 27 தேதி ஜூன் மாதம் 2017 தன்னுடைய 87 அகவையில் ஓக்லாந்தில் காலமானார். அன்னார் திருமதி ராஜேஸ்வரி அரசரத்தினம் அவர்களின் அன்பு கணவனாரும் சத்யேந்திரா, நிர்மலேந்திரா மற்றும் இந்திரா ஆகியோரின் பாசமிகு தந்தையும், வாணி குகல்யா மற்றும் ராஜன் கதிர்காமலிங்கம் ஆகியோரின் அன்பு மாமனாரும், கீதாஞ்சலி, சிவசங்கரி, அபிராமி, சிவகாமி மற்றும் மீரா ஆகியோரின் அன்பு பாட்டனாரும், திரு தர்மரத்னம் மற்றும் அமுதம்மா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார். அன்னாரின் இறுதி கிரியைகள் அதாவது இன்று சனிக்கிழமை பிற்பகல் 3 புரேவா மலர்ச்சாலையில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பூதவுடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் சத்யேந்திரா அரசரத்தினம் மகன் ஓக்லாந்த்.
அறிவித்தர்களை தொடர்வது சில செய்தி குறிப்புகள். உச்சமடையும் மோதல் சிபிக்கு பகிரங்கமாக சவால் விடுக்கும் சுமந்திரன். வடமாகாண முதலமைச்சர் மாகாண சபையை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்தி பார்க்கட்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக விவசாய அமைச்சு முதலமைச்சர் விக்கினேஸ்வரன் வசமாக போயிருக்கின்றது. அடுத்ததாக மற்ற அமைச்சர்களாக திருமதி அனந்தி சசிசரன், மாகாண அமைச்சராக கனா சர்வேஸ்வரன் ஆகியோர் 3 மாத காலத்துக்கு அமைச்சர்களாக அனந்தி சசிசரனையும் மாகாண சபை உறுப்பினர் கனா சர்வேஸ்வரனையும் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நியமித்திருக்கின்றார். வடக்கு மாகாண ஆளுநர் ரஜினேல் குறை முன்பாக இருவரும் கடந்த வியாழக்கிழமை 10 மணிக்கு சத்தியப்பிரமாணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாட்டிற்கு பாதகமான மாற்று சட்ட மூலம் கொண்டுவரப்பட மாட்டாது என்று இலங்கையினுடைய நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டாலும் நாட்டிற்கு பாதகமான மாற்று சட்ட மூலம் கொண்டுவரப்பட மாட்டாதென நீதி அமைச்சரும் புத்த சாசன அமைச்சருமான விஜயதாச ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். இதனை தவிர மகாராணி எலிசபெத்தின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் சம்பளம் 78% உயர்த்தப்பட்டுள்ளது என இங்கிலாந்து அரண்மனை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அவரது சம்பளம் 76.1 மில்லியன் பவுண்டாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ரூபா மதிப்பின்படி அவரது சம்பளம் 1500 கோடியாகும். கடந்த 1953 June 2 பிரிட்டன் அரியணையில் ஏறினார் ராணி 2 எலிசபெத். அவர் பதவியேற்று இன்றுடன் 64 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. பிரிட்டனில் நம்பர் பிளேட் இல்லாமலும் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமலும் கார் ஓட்ட அதிகாரம் படைத்த ஒரே ஒருவர் ராணிதான். இவர் எந்த நாட்டுக்கும் செல்லவும் பாஸ்போர்ட் தேவையில்லை. உலகிலேயே அதிக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்த உலக தலைவரும் இவர்தான். இங்கிலாந்து நாடு ராணி எலிசபெத் 11வது ஆட்சியின் கீழ் தற்போது உள்ளது. இந்த நிதியாண்டின் முதல் பிரிட்டிஷ் அரசிடமிருந்து 76.1 மில்லியன் பவுண்ட் இவர் சம்பளமாக பெற்றுக்கொள்ள இருக்கிறார் என்பதும் இங்கு முக்கியமான விடயம். அந்த விடயங்களோடு இன்றைய செய்தி குறிப்புகளை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் மாஸ்டர். வணக்கம் நேயர்களே.